آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنكحوا الأيامى منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: تنكح المرأة لأربع، لمالها ولجمالها ولحسبها ولدينها، فالفر بذات الدين، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுக்கு ஒரு குறைந்த கால வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையிலே பல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். மனிதனிலே பல தேவைகளை வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு, ஆணாக பிறந்தவனுக்கு ஒரு பெண்ணின் பக்கம் தேவை இருக்கிறது, பெண்ணாக பிறந்தவனுக்கு ஆணின் பக்கம் தேவை இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் நமக்கு திருமணம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றான். திருமணம் என்ற ஒன்றை அல்லாஹ் ஆணுடைய பெண்ணுடைய தேவை பூர்த்தியாகுவதற்காக அவன் ஏற்பாடு செய்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, இந்த திருமணத்தினுடைய ஆரம்பம் எப்போதென்றால், இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே திருமணம் ஆரம்பித்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான். அது உலக ஆரம்பத்திற்கு முன்பே திருமணம் ஆரம்பித்து விட்டது. கியாமத்து வரைக்கும் திருமணம் நடக்கும். ஃபன்கிஹூ வஅன்கிஹூ, குர்ஆன் சொல்லுது, திருமணம் செய்யுங்கள், உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் என்னுடைய மேலான சுன்னத்தில் உள்ளது. அன்பார்ந்த சகோதரர்களே, கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தில் திருமணம் நடக்கும். கியாமத்து வந்து கேள்வி கணக்கு வந்து சொர்க்கம் ஆரம்பித்து விட்டாலும் திருமணம் முடியாது. வஸவ்வஜ்னாஹும் பிஹூரில் ஐன், குர்ஆன் சொல்லுது, முஃமினான ஆண்களுக்கு ஹூரின் பெண்களை சொர்க்கத்தில் திருமணம் செய்து வைக்கப்படும். மேலான சகோதரர்களே, திருமணம் என்பது மிக பிரதானமான ஒன்று. திருமணத்துடைய ஆரம்பம் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. உலகம் முடிந்து மறுமை வந்து சொர்க்கம் நரகம் வந்தால் அந்த சொர்க்கத்திலும் திருமணம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திருமணம் எவ்வளவு பிரதானமானது என்று சொன்னால், இந்த திருமணத்தில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைய போகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் என்ன தெரியுமா, திருமணம் உங்களுடைய ஈமானுடைய பாதி. ஒரு மனிதனுடைய ஈமானுடைய பாதி திருமணத்தில் இருக்குது. அடுத்த விஷயங்கள்ல ஈமானுடைய அடுத்த பாதி இருக்குது. அந்த அளவுக்கு பிரதானமானதுதான் இந்த திருமணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற ஆக பெரிய பாக்கியம்தான் அந்த திருமணம் சரியான முறையில் அவனுக்கு அமைவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுடைய ஒரு மனிதனுடைய பாக்கியம் மூன்று விஷயங்கள் இருக்கு. அவன் சீதேவியா அவன் சீதேவி இல்லையா என்கிறத தீர்மானிக்கிறதுக்கு மூன்று விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்று என்னன்னா, அவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைக்கிறது, ஒரு நல்ல போதுமான அவனுடைய தேவைக்குரிய ஒரு வாகனம் கிடைக்கிறது, ஒரு விசாலமான தேவைக்கு போதுமான வீடு அமைகிறது. ஒரு மனிதனுடைய சாதத் சீதேவித்தனத்துக்குரிய அடையாளம் என்று சொல்றான். ஒரு மனிதனுடைய மூதேவித்தனத்துக்குரிய அடையாளத்தில் ஆக பிரதானமானது ஒரு துர் நடத்தை உள்ள கெட்ட குணம் உள்ள ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக அமையும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தை அல்லாஹ் ஏழு வஸ்துக்களை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கின்றான். அதில் மிக பிரதானமானது சாலிஹான பெண்கள் என்று சொன்னார்கள். உலகத்திலே உள்ள பெருமதியான மிக சொத்துக்குரிய மிக அளவிட முடியாத பெருமதிக்குரிய ஒன்றுதான் சாலிஹான பெண்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, எனக்கு உலகத்தில விருப்பமானவைகள்ல சாலிஹான பெண்களும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆணாக இருக்கக்கூடியவன் அவனுடைய வாழ்க்கையை சரியாக சீராக சிறப்பாக அவன் அமைத்துக் கொள்றதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல மனைவி ஒன்று அவசியமாக இருக்கு. நல்ல மனைவி அவனுக்கு அமைஞ்சிடும் என்று சொன்னா அவன் வாழ்க்கை உலகத்திலேயே சந்தோஷமாக ஆகிடும், உலகத்திலே அவனுக்கு சொர்க்கத்துடைய தாயனுடைய வாழ்க்கையாக அமைஞ்சிடும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு சாலிஹான நல்ல குணமுள்ள நன்னடத்தையுள்ள பொறுமையுள்ள கணவனை புரிந்து நடக்கக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு பெண் அமைவது அவனுடைய உலக வாழ்க்கையின் வெற்றிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்ஆலி அர்பைன், ஒரு பெண்ணை மனப்பெண்ணாக மனைவியாக தெரிவு செய்யறதுக்கு நாலு விடயங்களை அடிப்படையாக வச்சு ஒரு மனிதன் முடிவு செய்வான். ஒன்று, லிமாலிஹா, அவளிடத்துல சொத்து செல்வம் பணம் இருக்குது, சொத்துக்கள் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு மணமகன் ஒரு மணமகளை தெரிவு செய்யலாம். இரண்டாவது சொன்னாங்க, வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி, ஒரு அழகான பெண்ணுங்கிறதுக்காக ஒரு மணமகன் தன்னுடைய மனைவியாக ஒரு பெண்ணை அழகை வைத்தும் தீர்மானிக்கலாம். மூன்றாவது சொன்னாங்க, அவளுடைய குடும்ப பெருமை, ஒரு பெரிய ஃபேமிலியில பிறந்த பிள்ளைங்கிறதுக்காகவும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணத்துக்காக தெரிவு செய்யலாம். இந்த மூணு சொல்லிட்டு நான்காவதாக சொன்னாங்க, வலி தீனிஹா, அவளிடத்துல தீன் இருக்குது, அவளிடத்துல தீன் இருக்குது, இதுக்காக வேண்டியும் ஒரு மணமகன் ஒரு மணமகளை முடிவு செய்யலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. பல்ஃபர் பிதாதி தீன், நீங்க தீனுள்ள பெண்களை தெரிவு செய்து திருமணம் செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க தீனை விட்டு போட்டு வேற விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை முடிவு செஞ்சீங்கன்னா நீங்க நஷ்டத்துல போய் சேருவீங்க, உங்களோட வாழ்க்கையே மண்ணோட மண்ணாகிடும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, மூணு விஷயத்தை சொல்லி நாலாவதாக தீன சொன்னாங்க. ஆனா கடைசியில சொன்னாங்க, நீங்க தீனுள்ள பெண்ணை தெரிவு செஞ்சு திருமணம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையே நீங்க வெற்றிக்குரியதாக ஆக்கிக்கொள்ளுங்க. சகோதரர்களே, நாலாவது சொல்லப்பட்ட தீன் இல்ல, அல்லாஹுடைய கடமைகளை எடுத்து நடக்கிற விளக்கல்களை தவிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை அந்த பெண்ணிடத்தில இல்ல. அழகு இருக்குது, செல்வம் இருக்குது, நல்ல குடும்பத்து பெண்ணாக இருக்கிறா, பிரபல்யமான ஒரு குடும்பத்துல பிறந்த பெண்ணாக இருக்கிறா என்கிற விஷயத்துக்காக அந்த பெண் தெரிவு செய்யப்படுவாள் என்று சொன்னாலும் தீன் இல்லைன்னா அந்த வாழ்க்கை நஷ்டத்துல போய் சேரும். மூணும் இருக்குது, தீனும் இருக்குது சகோதரர்களே, அது பாக்கியம். நூறு நாளா நூறு பிரகாசத்துக்கு மேல பிரகாசத்தோட பிரகாசம் சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஆனா எது இருந்தோ இல்லையோ அந்த பெண்ணிடத்துல தீன் இருக்கணும். ஏன் இது சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில பிரதானமான சில விடயங்கள் இருக்குது, அந்த விடயங்களை அவங்க சரியான முறையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிந்துணர்வோட ஒரு விட்டு கொடுப்போட அந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகணும் என்றா அவங்களோட வாழ்க்கையில தீன் பிரதானமானது. தீன் இல்லைன்னா அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். தீன் இல்லைன்னா உள்ளங்கள் உடையக்கூடிய நிலைமை உண்டாகிடும். தீன் இல்லைன்னா திருமணத்துடைய நோக்கம் தவறி போயிடும். அதனால வாழ்க்கை தவறுதலாக அவருடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாலேயும் நஷ்டத்துல போய் சேர்ந்துடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை தெரிவு செய்யக்கூடிய நேரத்துல நீங்க தீன மையமாக வச்சு தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. அதே போன்று அடுத்த பகுதியும் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாக மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு வ இல்லா தகுன் ஃபித்னா கபீரா வ ஃபஸாதுன் அரீம். உங்களிடத்துல உங்களோட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய ஒருத்தர் திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் தெரிவித்து செய்தி அனுப்புறார், எனக்கு உங்களோட பிள்ளைய உங்களோட மகளை உங்களோட பேத்திய எங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளையுடைய விஷயத்துல நீங்க ரெண்டு விஷயத்த தீர விசாரிச்சு பாருங்க, தீர விசாரிச்சு பாருங்க. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, திருமண விஷயத்துல பெரிய ஒரு கடமை இருக்குது மற்றவங்களுக்கு. திருமண விஷயத்துல எல்லாருக்கும் கடமை இருக்குது. பாத்திமா பின்து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சாங்க. அந்த திருமணம் தலாக்ல போய் முடிஞ்சிச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு செய்தி அனுப்பினாங்க, பாத்திமா நபியுடைய மகள் அல்ல, பாத்திமா பின்து கைஸ், கைஸுடைய மகள் பாத்திமா. பாத்திமா நீங்க திரும்ப ரெண்டாவது கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்துல, இதா முடிஞ்சதுக்கு பிறகு திருமணம் முடிப்பீங்க, முடிக்கக்கூடிய நேரத்துல என்னோட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு கொள்ளுங்க. இப்ப பாத்திமா பின்து கைஸுடைய இத்தா முடியுது, ரெண்டு திருமண பேச்சுக்கள் வருகிறது. முஆவியாவும் அபூ ஜஹமும் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சஹாபாக்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு நாங்க விருப்பம் என்று செய்தி அனுப்புறோம். இப்ப பாத்திமா பின்து கைஸுக்கு ஞாபகம் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க திரும்ப திருமணம் முடிக்கிறதாக இருந்தா என்னோட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே, எனவே நாங்க போய் கேட்போம் நபியிடத்திலிருந்து. அந்த பெண்ணுடைய இதா முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த பெண் வாரா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமண பேச்சு வந்திருக்குது, நான் என்ன செய்ய? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு கேட்டாங்க, யார் யார் பேச்சு வந்திருக்கிறாங்க? சொன்னாங்க ஒன்று முஆவியா, இன்னொன்று அபூ ஜஹம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நீங்க ரெண்டு பேரையும் முடிக்கணும். சொன்னாங்க ஒருவர் இருக்கிறார் அதுல, அவரு பெண்களுக்கு அடிக்கக்கூடிய பணம் பழக்கம் உள்ளவர், உங்களுக்கு சரி வராது, அவரை விட்டுடுங்க. அவரிடத்துல பெண்களுக்கு அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது, பழக்கம் இருக்குது, அது உங்களுக்கு சரி வராது, நீங்க அவரை விட்டுடுங்க. அடுத்தவரு ஏற்கனவே கடுமையான வறுமையில் இருக்கிறாரு, நீங்க திருமணம் ஆரம்ப திருமணமும் வறுமையில மாட்டி கஷ்டப்பட்டு தலாக்காகி கவலையில இருக்கிறீங்க, திரும்ப இவரை திருமணம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும், எனவே அவரையும் திருமணம் முடிக்காதீங்க. இப்ப அந்த பெண் கேக்குறாங்க, யார சூழல்லா, வந்திருக்கிறது ரெண்டு திருமணம், ரெண்டையும் நீங்க வேணான்னு சொன்னா நான் என்ன செய்ய யார சூழல்லா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நீங்க உசாமாவை திருமணம் செய்யுங்க. அப்ப அந்த பெண் சொன்னாங்க, யார சூழல்லா, எனக்கு உசாமாவை பிடிக்கல. கேட்டாங்க, ஏன் பாத்திமா உங்களுக்கு பிடிக்கல உசாமாவ? சொன்னாங்க அந்த பெண், யார சூழல்லா, ரெண்டு காரணம். ஒன்று, அவர் கடும் கருப்பு நிறமானவர், ஏன் மனசுக்கு பிடிப்பில்ல. ரெண்டாவது காரணம், அவரு அவருடைய தாய் உம்மா ஒரு அடிமை பெண், அடிமையுடைய மகன் தான் அவரு, அதுவும் எனக்கு மனசுக்கு பிடிக்கல, அதனால உசாமாவை நான் திருமணம் முடிக்க தயார் இல்லை யார சொல்ல. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல எங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கைக்குரிய பாடம் இருக்குது. இந்த இடத்துல பெரிய ஒரு பாடம் இருக்குது பாருங்க. இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்னண்டா, ஒரு பெண் முதலாவது திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சொல்றது பிக்கர் என்று சொல்லி, கன்னிப்பெண். முதலாவது திருமணத்துடைய நேரத்தில் அந்த திருமணத்துடைய அந்த பெண்ணுக்குரிய மணமகனை முடிவு செய்யற விஷயத்தில் அந்த பெண்ணை விட அந்த பெண்ணுடைய வழிகாரர்களுக்கு தான் உரிமை இருக்குது. அந்த பெண் தன்னுடைய கணவனாக யாரையும் தீர்மானிக்கலாம், ஆனா அந்த இறுதி முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமைய இஸ்லாம் அந்த பெண்ணுடைய வழிகாரர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறது. ஏன், பெண்ணுங்கிறவங்க சும்மா லேசா ஏமாந்துடுவாங்க, நம்பி கெட்டுடுவாங்க. ஆண்களை போல ஒரு வலிமை மிக்க ஒரு திறந்த சிந்தனை உள்ளவர்கள் அல்ல பெண்கள், ஏமாறக்கூடிய தன்மை இருக்குது பெண்களிடத்துல. எனவே இந்த விடயங்களை வச்சு ஒரு பெண்ணுக்கு அனுபவம் இல்லாத விஷயம், எனவே அவட விஷயத்துல ஒரு பிக்ருடைய விஷயத்துல அவக்கூடிய கணவனை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல உரிமையை இஸ்லாம் வழிகாரர்களுக்கு கொடுத்துருச்சு. திருமணம் முடிச்சு விட்ட பெண்ணாக இருந்தா அவக்கு செல்றது தையீப் என்று சொல்றது. இந்த பெண்ணுடைய இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணத்துடைய விஷயத்துல தன்னுடைய கணவனை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுத்துருச்சு. ஆனா இப்ப பாத்திமா பின்து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவக்கு முடிவு செய்ய ஏலும், யார திருமணம் செய்யறேன், சகோதரர்களே, நபியிடத்துல வந்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துடைய தூர நோக்கோட தூர சிந்தனையோட செயல்பட்டிருக்கிறார். ஒரு ஒரு விஷயம் இதுல எங்களுக்கு விளங்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பெண் மனம் திறந்து பேசுகிறார். ஒரு தலைவரோட தலைவருடைய பண்பு எப்படி இருக்கணும்ங்கிறது இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு பாடமாக கிடைக்குது. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோட எப்படி நடக்கணும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாடம் படிச்சு தருகிறது. பாருங்க, அந்த பெண் சஹாபாக்களே சிலர் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு கண்ணியம், நபியுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு கண்ணியம். இது ஆண்கள் சஹாபாக்களுடைய கண்மண்டா பெண்களிடத்துல எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மரியாதை, நபிக்கு எவ்வளவு ஒரு அச்சம் இருந்திருக்கும். ஆனா இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை விஷயத்துல எவ்வளவு மனம் திறந்து ஓப்பனா பேசுறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை முடிக்க வேணாண்டே. அந்த பெண் சொல்றா, யா ரசூலல்லாஹ், வந்ததே ரெண்டு கல்யாணம், அதையும் நீங்க தட்டினீங்கண்டா, நான் யார முடிக்கிறது. திரும்ப அந்த பெண்ணுக்கு நபி சொல்றாங்க, இல்ல நீ உசாமாவை முடி. அந்த பெண் சொல்றா, யார சொல்லலாம், எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் பாத்திமா காரணத்தை தெளிவா கேக்குறாங்க. சகோதரர்களே, இந்த தலைவருக்கும் தலைவுக்கு தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்க வேண்டிய அந்த பண்பு என்ன, எப்படியான ஒரு புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, அந்த திறந்து பேசக்கூடிய தன்மை, அடுத்தவருடைய கருத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை, எவ்வளவு அழகான முறையில் இந்த வாழ்க்கை பாடமாக எங்களுக்கு கிடைக்குது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இப்ப எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவங்க சில நேரம் அவங்க சில நலவுண்டு கருதி முடிவெடுப்பாங்க. அது அவங்க அனுபவ குறைவால, அவங்களுக்கு தெரியாதனத்தால முடிவெடுப்பாங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தணும்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கறாங்க. சொன்னாங்க, பாத்திமா நீங்க சொல்ற காரணம் சரிதான், ஆனா நான் கொஞ்சம் அனுபவப்பட்டவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்திமா, நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுறதுல உங்களுக்கு நலவிருக்கு. அப்ப எப்படியான தர்பியா செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகான முறையில் அந்த பெண்ணை வழி நடத்துறாங்க, அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்துறாங்க. இப்ப அந்த பெண் சொல்றா, யார சொல்லலாம், நீங்க அப்படி சொல்றீங்களா, உங்களோட பேச்சுக்கு நான் வழிபடுறதுல எனக்கு நலவு இருக்குது என்று நீங்க புத்திமதி சொல்றீங்களா, இதோ நான் தயார், உசாமாவை நான் திருமணம் முடிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பின்னால திருமணம் நடக்குது, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த பாத்திமா பின்து கைஸ் சொல்றாங்க, நாங்க நபியுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திருமணம் செஞ்சு உசாமாவோட வாழ்ந்தேன். ஏண்ட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் என்றா, ஏண்ட குடும்பத்தார்கள், ஏண்ட நண்பிகள், ஏண்ட அடுத்த வீட்டுக்காரர்கள் எல்லாம் நாங்க வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து அவங்களெல்லாம் பொறாமப்பட்டாங்க. பொறாமன்னா நாங்க படுற பொறாம இல்ல, பொறாமையில ரெண்டு இருக்குது. ஒன்று, ஒருத்தன் இருக்கிறது இல்லாம போகணும் என்று சொல்லி நாங்க பொறாமப்படுறது. இன்னொன்னு இருக்குது, இருக்கிற நலவோ எனக்கு டைம் வரணும் என்று பொறாமப்படுறது. சகோதரர்களே, இப்ப இந்த பாத்திமா பின்து கை சொல்றாங்க, எங்கட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுண்டா, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நாங்க சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்று சொல்றோம். மேலான சகோதரர்களே, இந்த இடத்துல நான் சில விஷயங்களை விளங்கப்படுத்த வந்தேன். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஆவியா அபூ ஜஹமுடைய குறைய வெளிப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல குறைய மறைக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. நீங்க யாருடையாவது குறைய வெளிப்படுத்தினீங்கன்னா, அந்த குறைய வாழ்க்கையில உங்கள ஏற்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இங்க நீங்க வெளியாக்கினா மறுமையில உங்களோட குறைய அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஒரு மனிதன் குறைய வெளிப்படுத்துறதுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ரெண்டு சஹாபிகள குறைய வெளிப்படுத்தினாங்க. இதை வச்சு சொல்லப்படுகிறது என்னன்னா, திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி, கணவனை, அந்த மணமகனை பத்தி, மணமகளை பத்தி எங்களுக்கு குறைகள் தெரியும்னா விசாரிக்கப்படும் போது நாங்கள் நலவு கருதி, நலவு கருவி அந்த குறையை வெளிப்படுத்துவது கட்டாயம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு திருமணத்துக்கு முன்னால நிதானத்தோட பலரிடத்திலையும் விசாரிச்சு தீர விசாரித்துத்தான் திருமணத்துல முடிவெடுப்போம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களிடத்துல ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்ணை கேட்டு செய்தி அனுப்பினா நீங்க அவருடைய விஷயத்தை கொஞ்சம் விசாரிங்க. உங்களுக்கு தகவல் கிடைக்குது, ரெண்டு தகவல் தேவையான தகவல் ரெண்டு கிடைச்சா என்னது, ஒன்று தீனஹு வஹுலுகஹு, அவரோட மார்க்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மார்க்கத்தை எப்படி பாக்குறது, அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை எடுத்து செய்யக்கூடிய தன்மையும் பாவங்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு நாங்க என்ன செய்யலாம், அவருடைய வீட்டு சூழலை பார்க்கலாம். அதை விட பிரதானமானது என்ன தெரியுமா, அவருடைய நண்பர்களை பார்க்கணும். அப்ஸிர் கரீனஹு ஃபைனல் கரீன பில் முகாரினி யக்தரி, ஒருத்தரை பத்தி நீங்க விளங்கணும்னா அவருடைய கூட்டாளி மாற பாருங்க. மனிதன் தன்மை என்னன்னா ஒருவன் அவன கூட்டாளிய போலதான் இருப்பான். கூட்டாளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை அவன மற்ற கூட்டாளிகிட்டையும் அது துயரும், அவனுக்கிட்டையும் அது போய் சேரும். அப்ப ஒருத்தர் விஷயத்துல நாங்க முடிவெடுக்கிறதாக இருந்தா அவருடைய கூட்டாளி மாறுற விஷயங்களை கொஞ்சம் தேடி பார்த்தா எங்களுக்கு சொல்ல ஏனும் இவரும் இப்படித்தான் இருப்பார். எனவே சகோதரர்களே, இப்படியான விஷயங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ரெண்டு தகவல் வருகிறது, அவர் தீன்ல நல்லத நல்ல நிலையில இருக்கிறாரு, அவரோட குணம் நல்லதாக இருக்குது, அஹ்லாக் நல்லம், தாய் தந்தையருடைய கடமைகளை சரியாக செய்யறாரு, உறவுகளோட சரியாக நடந்து கொள்றாரு, அடுத்த வீட்டுக்காரங்களுடைய ஹக்குகளை பேண்டாரு, நண்பர்களோட நல்ல முறையில நடக்கிறாரு, எங்க போனாலும் அவருடைய விஷயம் நல்ல குண நல்ல குணமாக இருக்குது, குணமும் நல்லதாக இருக்குது, தீனுடைய விஷயத்திலையும் அவர் சரியாக இருக்கிறார் என்றா கட்டாயம் திருமணம் செஞ்சு கொடுங்க. கட்டிடாதீங்க, அந்த வந்து இருக்கக்கூடிய மாப்பிள்ளையே வேற விஷயங்களை பார்த்து தீனும் நல்லா இருக்குது குணமும் நல்லா இருக்குது வேற ஏதாவது விஷயத்தை வச்சு தட்டிடாதீங்க. அப்படி நீங்க தட்டுவீங்கண்டா தக்குன் பித்னா கபீரா, பெரும் குழப்பம் உலகத்துல உண்டாகும். ஒஃபசாதுன் அரீர், பெரும் பித்தலாட்டங்கள் உலகத்துல உண்டாகிறதுக்கு காரணம் ஆகிடும். எனவே சகோதரர்களே, ரெண்டு விஷயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு முன்னால பெண்ணுடைய விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு விசாரிச்சு பார்த்து அந்த பெண்ணுடைய தீன் சரியாக இருக்கணும், அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்யணும் என்றாங்க. அதே போல மாப்பிள்ளையுடைய விஷயத்துல மணமகன் விஷயத்திலையும் நாங்க விசாரிச்சு பார்க்கணும், அவருடைய தீனும் சரியாக இருக்கணும், அகலாக்கிலையும் அவர் நல்லவராக இருக்கணும். அப்படி இருந்தா அத திருமணத்தை செஞ்சு வைக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, இரண்டு பகுதியிலையும் தீன் சரியாக இருக்கும். ஏனென்று கேட்டா வாழ்க்கையில திருமணத்துல சில முக்கியமான தேவைகள் இருக்குது, முக்கியமான நோக்கங்கள் இருக்குது. திருமணம் சும்மா செய்யறதில்ல, திருமணம் வயசு வந்ததுக்காக செய்யறதில்ல. சகோதரர்களே, திருமணத்தை ஏன் செய்யறது, அல்லாஹ் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, நபியுடைய சுன்னா, குர்ஆன் வலியுறுத்தக்கூடிய விஷயம், இதுக்காக திருமணம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல போய் கொண்டிருக்கிறாங்க, வாலிபர்கள் கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, யா மாஷர ஷபாப் மன் இஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபலியதஜவ்ஜ் ஃபின்னஹு அகஃது லில் பஸர் வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ். வாலிபர்களே, உங்கள்கிட்ட யாரிடத்திலே எல்லாம் பாஅ என்று சொல்லக்கூடிய சகமை இருக்குதோ நீங்க திருமணம் செய்யுங்க. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, பாஅவுக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. பாஅண்டா என்ன, ஒன்று அந்த பெண்ணுடைய சாப்பாடு, உடுப்பு, இருப்பிடம், இதுக்குரிய அவக்கு ஏற்றா போல அவருடைய அனுமதிக்குட்பட்ட முறையில அவட தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கும். அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். இது விரிவான தலைப்பு, இது ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஊரை பொறுத்து, குடும்பத்தை பொறுத்து, அந்த பிள்ளைட பரம்பரையை பொறுத்து, அவங்களோட தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைய வளர்த்தெடுத்ததை பொறுத்து, பல அமைப்புகளை பொறுத்து ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஆனா இதையெல்லாம் மீறினது ஒரு பெண் சொல்றா, எனக்கு நீங்க இவ்வளவு தந்தா போதும், இவ்வளவு செலவுக்கு தந்தா போதும் என்று அந்த பெண் விட்டு கொடுக்கிறது இருக்குது, அது வேற பகுதி. சகோதரர்களே, அந்த பெண்ணுக்குரிய முறையில அந்த பெண்ணுடைய தேவைகளை சாப்பாடு, உடை, இருப்பிடத்துடைய விஷயத்துல ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஓரளவு வசதி அந்த வாலிபரிடத்தில் இருக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய உடல் சேவை ஆசை இருக்குது, அதை பூர்த்தியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய உடல் பலம், சக்தி, அது பற்றிய அறிவும் இருக்கும். ரெண்டும் யாரிடத்துல இருக்கிறதோ அந்த வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க திருமணம் செய்யுங்க. சகோதரர்களே, இதுல ரெண்டு பாட்டு இருக்குது. ஒன்னு, திருமணம் முடிக்கிறதாக இருந்தா அந்த மணமகனிடத்துல இருக்க வேண்டிய தகமைகள் என்ன? நாங்க பாக்குற மாதிரி இல்ல, அவர் டாக்டர் ஆகிறாரு, அவர் இன்ஜினியர் ஆகிறாரு, அவர் பொறியில இருக்கிறாரு, அவர் யூகேல வேலை செய்யறாரு, அவரிடத்துல இவ்வளவு சொத்து இருக்குது, அவர் அழகான பிள்ளையா இருக்கிறாரு, அவர் இன்னும் பெரிய குடும்பத்து பிள்ளையா இருக்கிறாருங்கிறது இல்ல. அவரிடத்துல ரெண்டு நிபந்தனை இருக்கணும். அதுல மிக பிரதானமான நிபந்தனை சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, காசி பணத்துல குறவிருந்தாலும் அந்த பெண்ணுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுல இவர் சரியாக இருக்கணும். இதனால சமூகத்துல பல விளைவுகள் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்குது. எத்தனையோ பேர் வாலிபர்கள் கூடாத பழக்க வழக்கங்களை பழகி கூடாத பாவனைகளுக்குள்ளாகி ஆண்மைய இழந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்துல விருப்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, பெண்ணுடைய ஆசை குறைந்தவங்களாக இருக்கிறாங்க. ஊருக்கு பேருக்கு ஊர்ல நல்ல பெரிய பிரபல்யமான குடும்பம்ங்கிறதுக்காக திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார் சகோதரர்களே. ஆனால் அவரின் மூலம் அவருடைய மனைவியுடைய ஆசைகள் பூர்த்தியாகிறது இல்ல, தேவை பூர்த்தியாகிறது இல்ல. இதனால சமூகத்தில விபச்சாரங்கள் மலிந்து கொண்டு போகுது. எனவே மார்க்கம் ரெண்டு விஷயங்களை காட்டுது. சொன்னாங்க அடுத்த பகுதி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் திருமணம் முடிக்கிறீங்க? திருமணத்தினால என்ன ஏற்படணும்? இன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். திருமணம் செஞ்ச ஆணுடைய அந்த பெண்ணுடைய பார்வை தாழ்ந்துடணும். இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசையில பார்த்து ரசிக்க வேண்டிய தேவை அந்த ஆம்பளைக்கு ஏற்படக்கூடாது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு வைக்க வேண்டிய ஆசை ஏற்படக்கூடாது. அந்த மணமகனின் மூலம் மணமகனுக்கும் மணமகனின் மூலம் மணமகனுக்கும் தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். அகந்தொழில் பசர், உண்மையான நோக்கத்தில் திருமணம் செய்யப்படும் என்றா, திருமணத்துடைய உண்மையான பிரயோஜனம் ஏற்படும் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கட பார்வை தாழ்ந்திடும். இன்னொரு அந்நிய ஹராமான பார்வை பார்க்க மாட்டான். ரெண்டாவது சொன்னாங்க, வாஹ்சனுல் ஃபர்ஜ், அந்த திருமணத்தினால அவரே அந்த மணமகனோ மணமகளோ இன்னொரு ஹராமான முறையில தன் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. அவர் ரெண்டு தேவை இருக்குது சகோதரர்களே. ஒன்று, ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய ஆசை, பார்த்து ரசிக்கிறது, பேசி ரசிக்கிறது, இப்படியான சில தேவை இருக்குது. அடுத்த தேவை தன்னுடைய இச்சைய ஹராமான முறையில தீர்க்க வேண்டிய தேவை ஏற்படக்கூடாது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கு ஆசை, மனிதன் ஒவ்வொருத்தரை பொறுத்து, காலநிலையை பொறுத்து, இருக்கிற நிலைமையை பொறுத்து, சாப்பாடுகளை பொறுத்து தேவை கூடும் குறை. இவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை அந்த தகமை அந்த கணவனிடத்துல மனைவிடத்துல ஏற்படும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, திருமணம் செஞ்சு உண்மையான திருமணம் என்றா விபச்சாரம் அவனோட வாழ்க்கையில நிகழாது. அதனாலதான் மார்க்கம் தீர்ப்பு செஞ்சிருக்குது, திருமணம் செய்யாதவன் விபச்சாரம் செஞ்சா நாடு கடத்துங்க, அவனுக்கு ஹத் அடிச்சு நாடு கடத்துங்க. திருமணம் செஞ்சும் ஒருவன் அவன் விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. ஆழமாக சிந்திக்க வேண்டிய தலைப்பு சகோதரர்களே. இன்னைக்கு சமூகத்துல இதுல பிழை நடக்கிறதுனால பேச வெக்கமாக இருக்குது, பேசக்கூடாது. திருமணம் முடித்த எத்தனையோ பெண்கள் கணவனை பெட்ல வச்சிட்டு இன்னும் ஒரு அந்நிய ஆடவனோட போன்ல பேசி ரசிக்கிறா. அதை விரிவா பேச தேவையில்லை, என்ன விட உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சகோதரர்களே. அதே போலதான் கிளிக்குஞ்சி மாதிரி மனைவியை ஊட்டுக்குள்ள வச்சிட்டு அந்த கணவன் வேறெங்கெங்கெல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன் காரணம் என்ன? இதனுடைய காரணம் சிலர் சொல்றாங்க, ஏன் மாப்பிள்ள என்னோட இறக்கமா பேசுறல்ல, ஆனா அந்நிய பெண்களோடண்டா மலிஞ்சி சலஞ்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் பேசுறாங்க. ஏன் அது என்ன காரணம்? சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, திருமணத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? திருமணம் செஞ்சா நான் இன்னொரு பெண்ணை பார்த்து ரசிக்க வேண்டிய தேவை எனக்கு வரக்கூடாது. இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்படக்கூடாது. அந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு ஆம்பளைய பத்தி சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்படக்கூடாது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்தில ஆண்களுக்கு ஒரு ஹதீசுடைய கருத்துப்படிக்கு உலகத்துடைய சாலிகான பெண்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. குறைஞ்சது ரெண்டு பொம்புல அவருக்கு கொடுக்கப்படும். ஹோர்லீன்கள் சிலருடைய விஷயத்தை பார்த்தா, ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரிக்கு பார்த்தா, சிலருக்கு அவருடைய நன்மை அவருடைய தியாகத்தை பொறுத்து லட்சக்கணக்கான ஹோர்லீன் பெண்கள் கொடுக்கப்படுவாங்க. ஆனா சாலிகான பெண்ணுண்டா, அந்த பெண்ணுக்கு அவளுடைய கணவன் மாத்திரம்தான். என்னது, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர, இது என்ன நியாயம்? இதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? உண்மையான பத்தினியான ஒரு மூமினான சாலிகான பெண் என்று சொன்ன சகோதரர்களே, அந்த பெண் திருமணம் முடித்ததுக்கு பின்னால இன்னும் ஒரு ஆம்பளோட பேரை சொன்னாலும் அவளுக்கு வெக்கமாக இருக்கும். இன்னொரு ஆம்பளைய பாக்குறதோ, இன்னொரு ஆம்பளைய பத்தி பேசுறதோ அவளுக்கு அது அருவறுப்பாக இருக்கும். இதான் பத்தினியுடைய தன்மை, இதான் சாலிகான சீதேவியான ஒரு பெண்ணுடைய நிலைமை. இதுதான் பெண்ணுக்கு இன்னும் ஒரு அந்நியான் தேவல்ல, தந்த கணவன் மாத்திரம் போதும். சகோதரர்களே, அந்த பெண் அழக வச்சு பார்க்க மாட்டாள், செல்வத்தை வச்சு பார்க்க மாட்டாள். அந்த பெண் பத்தினி என்றா, தந்த கணவன் தான் தனக்கு பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு ஆணை பத்தி சிந்திக்க மாட்டாள். ஆனா அல்லாஹ் மனிதன் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிற தன்மை என்னன்னா, சகோதரர்களே, எவ்வளவு தான் அழகி பேரழகிய முடிச்சாலும் அதை விட இன்னொரு பொம்பளைய பார்க்க போக போல அந்த ஆம்புலன்ஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய ஆசை வரத்தான் செய்யும். உலகத்தில ஆண்களுக்கு பல பெண்களுடைய ஆசையை அல்லாஹ் வச்சுக்கிறார். சாலிஹான உண்மையான பெண்களுக்கு இன்னொரு ஆணுடைய ஆசை பெண்ணுக்கு இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன செய்யறான்டா, இந்த உலகத்துல ஹலாலாக்கப்பட்ட பெண்களோட தன் தேவையை பூர்த்தியாக்கி கொண்டு கட்டுப்படுத்தி வாழ்றவருக்கு லட்சக்கணக்கான ஹோர்லின் பெண்களை அல்லாஹ் பரிசா கொடுத்தார். பெண் தந்த கணவனை மாத்திரம்தான் விரும்புவாள், அவள் தன்னை கட்டுப்படுத்தி பத்தினியாக வாழ்ந்தா அதே கணவனை சொர்க்கத்துல கணவனாக அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்கிறான். அவருக்கு எத்தனை ஹோர்லின் பெண் வந்தாலும் அவ்வளவு பெண்ணுடைய தலைமை, அந்த கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி, அந்த தலைமைத்துவத்தை, அந்த பொறுப்பை, அந்த அந்தத்தை இந்த சாலிகான மனைவிக்கு அல்லா கொடுக்கிறான். ஆக மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில திருமணத்தினால் ஏற்பட வேண்டிய மிகப்பெரிய பிரயோஜனம் என்னண்டா, அந்த கணவனுடைய அந்த மனைவியுடைய பார்வை தாழ்ந்துடணும். இன்னும் ஒரு ஹராமான தேவை, ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய தேவை ஏற்படக்கூடாது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உலகத்துல சிறந்த பெண்கள் யார் என்று சொல்லட்டுமா? நாங்க உங்களுக்கு நல்ல பொம்பளை யார் உலகத்தில் என்று சொல்லி தரட்டா? கைருன் நிசா பேரை வைக்கிறாங்க, கைருன் நிசா. அதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல உள்ள சீதேவி பொம்பளைகள் யார் என்று சொல்லட்டா? அந்த பெண்ணிடத்துல ரெண்டு தன்மை இருக்கும், மூணு தன்மை இருக்கும். ஒன்று சொன்னாங்க, இதா அமர்சஹா அதாஅக்க, நீ ஒரு விஷயத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு கட்டளை இட்டா, அந்த பெண் அந்த கட்டளை அல்லாஹ்வுக்கு மாற்றம் இல்லாத விஷயமாக இருக்கும் என்றா, உனக்கு வழிபடக்கூடியவளாக இருப்பாள். முதலாவது அந்த சிறந்த பெண்களுடைய முதலாவது தன்மை என்னன்னா, நீ ஒரு விஷயத்தை கட்டளை இட்டா உடனே அதுக்கு தலை காட்சி வழிபடக்கூடிய பெண்ணாக இருப்பாள். சகோதரர்களே, நாங்க ஆம்பளைங்கிறதுனால எங்களுக்கு தெரியும், நாங்க மனைவிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இந்த விஷயம் தான். ஏண்ட பொம்பளை எனக்கு வழிபடும், ஏண்ட பொம்பளை நான் சொல்ற மாதிரி கேட்கணும், ஏண்ட பொம்பளை ஏண்ட இஷ்டத்துக்குரிய மாதிரி இருக்கணும், ஏண்ட பொம்பளை ஏண்ட விருப்பத்துக்கு மாறி நடக்கணும். இதுதான் ஒவ்வொரு மாப்பிள்ளையுடைய விருப்பமும். சகோதரர்களே, ஒரு பெரியார் தந்த மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல, இரவுக்கு திருமணம் நடக்க போகுது, மகளை கூப்பிட்டு உபதேசம் செஞ்சான். சொன்னாங்க, மகளே, பல விஷயம் சொன்னாங்க, அதுல நிறைய விஷயங்கள், நேரம் போதா சகோதரர்? ஒரு விஷயம் சொன்னாங்க, மகளே, நீங்க திருமணம் முடிக்க போற உங்களோட கணவருக்கு நீங்க அடிமையாகிடும். நீ என்ன செய்யணும், அடிமை ஆகிடும். இது என்னது, சம உரிமை இல்லையா? இருக்குது அதுல விஷயம். ஏனென்றா சொன்னாங்க, விளங்கப்படுத்தினாங்க, மகள் நீங்க உங்களோட கணவனுக்கு நீங்க அடிமை ஆகினா என்ன நடக்கும் தெரியுமா, உங்களோட கணவன் உங்களுக்கு அடிமை ஆகிடுவார். சிங்கம் வீரம் தான் சகோதரர்களே, ஆனால் அதோடு ஒத்து போகக்கூடிய தன்னுடைய பெண் சிங்கத்துக்கு தலை குனிந்து அதற்கு வழிபடக்கூடியதாக மாறிவிடும். இந்த தன்மையை அல்லாஹ் ஆண்கள்ல வச்சிருக்கிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் படித்தேன், வாசித்து பார்த்தேன். ஒரு சம்பவம், ஒரு பொம்பளை என்ன செய்யறாண்டா, டாக்டர்கிட்ட போறா, எப்படி முகத்துல காயம் ரத்தம் வடியுது, டாக்டர்கிட்ட போறா. டாக்டர் வைத்தியம் செஞ்சுட்டு கேட்டாரு, என்ன விஷயம் உங்களுக்கு, என்ன நடந்த? சொன்னா, என்ன மாப்பிள்ள குடிக்கிறவரு, குடிச்சிட்டு வருவாரு, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து எனக்கு அடிச்சு போட்டுவார். டாக்டர் சொன்னாரு, நான் ஒரு வேலை சொல்லி தருவேன், இதை செய்யும். என்னது, உங்களோட மாப்பிள்ள வீட்டுக்கு வாரத்துல இருந்து அவர் வெளியே போகும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, வாய்க்குள்ள தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை எடுக்கணும், மாப்பிள்ள ஊட்ட விட்டு போனதுக்கு போறதுதான் நீங்க தண்ணியை தூக்கு போடும். இப்படி ஒரு கிழமை இருந்து போட்டு நீங்க திரும்ப வாங்க. இப்ப அந்த பொம்பளை ஒரு கிழமைக்கு பிறகு வாரா, ஒரு காயமும் இல்ல, ஒரு அடியும் இல்ல, ஒரு ஏற்றும் இல்ல, ஒரு உதவியும் இல்ல. இதுதான் விஷயம். எப்ப பிரச்சனை, எப்ப சிக்கல், எப்ப சிரமம், அந்த பொம்பளையாலதான் ஏற்படுகிறது. எவ்வளவு கொடூரமான, எவ்வளவு கெட்ட, எவ்வளவு கல்லெஞ்சமான மாப்பிள்ளையாக இருந்தாலும் அந்த மாப்பிள்ளைய தனக்கு அடிபணியக்கூடியவனாக மாற்ற ஏனும் சகோதரர்களே, அந்த பெண் சரியாக இருந்தா, அந்த பெண் பொறுமைசாலியாக இருந்தா, அந்த பெண் வழிபடக்கூடியவளாக இருந்தா, அது இல்ல பூனைய போல ஆம்பளையாக இருந்தாலும் அமைதியானவனாக இருந்தாலும் பெண்ணுடைய சில நடத்தைகள் அவனை கொலைகாரனாக கூட மாற்றிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரும் நிசா, நல்ல பெண்களுடைய முதலாவது தன்மை என்னன்னா, அந்த கணவன் சொல்றத அந்த பெண் செய்யக்கூடியவளாக இருப்பாள். ரெண்டாவது சொன்னாங்க, இதா நலர்த்த இலைஹா சர்ரக்க, நீ கணவன் மனைவிய பார்த்தா அந்த பார்வையிலேயே அந்த பொம்புல அந்த மனைவி அந்த ஆம்பளைய மனச குளிர வச்சிருவான். இத நான் தெளிவா பேசணும், நான் பேசுறேன். மூணாவது சொன்னாங்க, நீங்க அந்த பொம்பளைய விட்டு போட்டு வெளியே போனீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அந்த பெண் பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். ஒன்று, தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள், தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள். இரண்டாவது, நீங்க விட்டுட்டு போகக்கூடிய சொத்து பணம் உங்களோட பிள்ளைகள் இருக்குது, இதை சரியான முறையில பேணி பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். இந்த மூணு தன்மை இருக்கும், இந்த பெண் தான் சிறந்த பெண். தான் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இதுல இரண்டாவது விஷயம்தான் இப்ப எங்கட தலைப்புக்கு தேவையான சப்ஜெக்ட். நாங்க எங்கட மனைவிய பார்த்தா எங்களுக்கு உள்ளம் குளிர்ந்து போகணும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இதுக்கு கீழால குரானுடைய வசனத்துக்கு கீழால எல்லாம் நிறைய எழுதுறாங்க உலமாக்கள். என்னண்டா இதுல பிரதானமான விஷயம் என்ன, ஒரு கணவன் வெளியில போறார். குர்ஆன் சொல்லுது, திருமணத்தை பத்தி சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தையை சொல்லுது, லிதஸ்குனு இலைஹா. ஏன் திருமணம்ண்டா, ஆண்கள் பெண்களிடத்துல போய் மன அமைதி அடையணும். ஆண்களுக்கு அல்லாஹ் வெளியில பல தேவைகளை வச்சிருக்கிறார். நாங்க விட்டு வெளியே விட்டு ஊட்ட விட்டு வெளியாகிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாப்போம், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது எங்களுக்கு. நான் ஒரு பிசினஸ் செய்யறேன், நான் ஒரு ஜாப் செய்யறேன், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னா எத்தனை வகையான ஆக்களோட நான் ஏண்ட நாளை கழிக்க வேண்டியிருக்கு. ஒரு பிரயாணத்துல போனா எத்தனை வகையான கஷ்டங்கள், நாலு சுவருக்குள்ள இருக்கிற பெண்கள் மாதிரி இல்ல, வெளியில போனா அஞ்சு பேரை சந்திச்ச அஞ்சு விரல போல அஞ்சு பேரை சந்திக்கிறோம். சகோதரர்களே, அந்த வியாபாரம் தொழில் உத்தியோகம் என்று நாங்கள் களைப்படைஞ்சு போறோம், சிரமப்பட்டு மனசெல்லாம் உடைஞ்சி வருத்தப்பட்டு களப்படைஞ்சி உடல் வருத்தத்தோட வீட்டுக்கு போறோம். எழுதுறாங்க உலமாக்கள், வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த பெண் எப்படி இருப்பாள்ண்டா, நல்ல பெண்ண்டா, சாலிகான பெண்ண்டா எப்படி இருப்பாண்டா, தன்னுடைய கணவன் வரப்போகிறார். எனவே முதலாவது தன்னை சுத்தப்படுத்துவாள், தனக்கு வாசம் பூசுவாள், தன்னை கணவனுடைய விருப்பத்துக்கேற்றால் போல் அலங்கரிப்பார், வீட்டை சுத்தம் செய்து வைத்திருப்பாள். இப்ப கணவன் வீட்டுக்கு போனா அழகான முறையில சலாம் சொல்லி ரெண்டு பேரும் ஆள் ஆள் வரவேற்றுக் கொள்வான். அந்த பெண் வாசமாக இருப்பா, அந்த பெண் பார்க்க அலங்கரித்து இருப்பா, அந்த பெண் தன்னை அழகான முறையில சுத்தப்படுத்தி இருப்பா. வீட்டுக்குள்ள போனதுக்கு பின்னால அந்த வீட பார்த்தா அதே ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் சாலிகான பெண்ணுடைய செயல்கள் அடையாளங்கள் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, அதே போல அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த கணவனுடைய உள்ளத்தை குளிர வைக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு மாற்றமா சிந்திச்சு பாருங்க, நாங்க டயர்ட் ஆகி ஏலா கொஞ்சம் ரெஸ்டா இருக்கணும் உண்டு, எப்ப வீட்டுக்கு போறோம்னு ஓடுறோம், ஓடி கால் வச்சாச்சு கேட்ட திறந்தோடனே மனைவி வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை பிரச்சனைய இன்னொரு வேலைக்கு போறத சொன்னா எப்படி இருக்கு? நான் ஒரு கூட்டாளியோட போனேன், சொன்னாரு பாருங்க அதுல வெளியூர்ல வேலை, நாலு நாள் கஷ்டப்பட்டு ஒடஞ்சி வருத்தத்தோட வீட்டுக்கு போய் இறங்குறேன், கேட்ட திறந்தோடனே வைஃப் செல்றா கேஸ் முடிஞ்சு கேஸ் எடுத்துட்டு வாங்க. வாழ்க்கையே வருத்து போயிட்டாரு, வாழ்க்கையே வருத்து போச்சு. அந்த பெண் அதை தாங்கி சபர் பண்ணி வரக்கூடிய கணவனை ஆறுதல் பண்ணி வரவேற்று வீட்டுக்குள்ள எடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஆறுதலாக செய்ய. அன்பான சகோதரர்களே, ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார், அவளுடைய புள்ள மௌத்தாயிச்சு, ஒரே ஒரு புள்ளதான். எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் திருமணம் முடிச்சவங்க, திருமணம் முடிச்ச புதுசுல புள்ள கிடைக்கும் வரைக்கும் தான் மனைவியோட பாசமும் இரக்கமும் அன்பும் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு புள்ள வந்துட்டு சொன்னா அந்த பாசம் குறைஞ்சி அப்படியே புள்ளட பக்கம் திரும்பும். வீட்டுக்கு வந்து கல்யாணம் முடிச்ச புதுசுலதான் மனைவியை நினைச்சு நினைச்சு சாமான் வாங்குவோம், மனைவியை பார்க்கணும் ஆசையில ஓடுவோம். ஆனா புள்ளண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது பிள்ளைக்காகத்தான் வாழ்க்கண்டு வந்துடும். இப்ப இவங்களுக்கு ஒரே ஒரு புள்ளதான், இவர் தூர பயணம் போயிட்டு வாராரு. ஆனா உண்மையிலேயே அந்த புள்ள இவர் போனதுக்கு பின்னால இங்கே மாதிரி பயணம் இல்ல, அது மாதக்கணக்கான பயணம். இப்பய மாதிரி வாகனம் இல்ல, ட்ரெயின் இல்ல, பிளைட் இல்ல, அவங்க குதிரையில ஒட்டகத்துல பயணம் செய்வாங்க. நீண்ட பயணத்துக்கு பின்னால வாராங்க, வரக்கூடிய நேரத்துல உண்மையிலேயே புள்ள மவுத் ஆகிட்டு. ஆனா இவங்க வந்த உடனே என்ன செஞ்சாங்க, அழகான முறையில நான் சொன்ன முறையில வரவேற்று வீட்டுக்குள்ள எடுத்த உடனே கேட்கிறாரு மாப்பிள்ள, எங்க புள்ள மகன், எங்க சோமாயிக்கிறாரா, எங்க ஆள் சொன்னாங்க, அவரு சோமாயிக்கிறார், சோமா இருக்கிறார் அப்படியே கூப்பிட்டு அந்த ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த கணவனுடைய பசிய போக்கி வயிற்று பசியையும் போக்கி உடல் பசியையும் போக்கிட்டான். அதுக்கு பின்னாலதான் கேக்குறார் எங்க, இப்ப அந்த பெண் எவ்வளவு ஆறுதலாக பேசுறான்னு பாருங்க. கேக்குறா கணவனிடத்துல, உங்களிடத்துல ஒருத்தர் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை தாராரு, நேரம் வந்தவுடனே கேக்குறாரு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவர் சொல்றாரு கொடுப்பேன், கட்டாயம் கொடுப்பேன். அந்த பெண் அமைதியாக அந்த கணவனை ஆறுதல் படுத்தி பேசுறா, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை அமானிதமாக தந்தான், அவரை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது எடுத்து விட்டான், நீங்கள் பொறுந்து கொள்ளுங்கள் என்று ஆறுதல் படுத்தி அதுக்கு பின்னாலதான் அந்த செய்தியை சொல்றார். இதுதான் உண்மையான ஒரு பெண்ணுடைய பண்பு, இதுதான் ஒரு பெண்ணிடத்தில் வரவேண்டிய பண்பு. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இது சாலிஹான ஒரு பெண்ணிடத்தில் இந்த பண்பு இருக்கும். அதுக்குரிய முறையில் அந்த பெண்ணை நாங்க பக்குவப்படுத்தணும். அந்த பெண்ணிடத்தில் உண்மையான மார்க்கம் இருக்குமெண்டா, அந்த கணவன் மீது உண்மையான பாசம் இருக்குமெண்டா, இந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடியவளாக அந்த பெண் மாறிடுவாள். சகோதரர்களே, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாள். அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உலகத்திலேயே சொர்க்கத்து பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொல்லி தரவா கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல சில சொர்க்கத்து பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள யாருன்னு சொல்லவா? சொல்லவான்னு கேட்டுட்டு மூணு பண்புகளை சொன்னாங்க, அல் வலூத், அல் வதூத், அல் அவுத். ஒன்று சொன்னாங்க, அந்த பெண்கள் இரக்கம், இரக்கத்தன்மை உள்ள, இரக்க சுபாவம் உள்ள பெண்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம் உள்ள பெண்களாக இருப்பார். இது விரிவா பேச நேரம் போதா. ரெண்டாவது சொன்னாங்க அல் வலூத், அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருப்பான். கணவனுக்கு எத்தனை ஆசையோ அவ்வளவு பெண் பிள்ளைகளை, அவ்வளவு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இணங்கக்கூடிய பெண்ணாக இருப்பான். முதலாவது இரக்கம் காட்டக்கூடிய இரக்க சுபாவம் உள்ள பெண், இரண்டாவது சொன்னாங்க அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண், மூணாவது சொன்னாங்க அல் அவுத். இதுதான் முக்க பிரதானமான விஷயம். அவுதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அவுதுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒன்று, ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிணக்குகள் வரும். ஒன்று, கணவனால பிள்ளை நடந்து பிரச்சனை ஆகிட்டு, இல்ல அந்த பெண்ணாலதான் தவறு நடந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு. தவறு யாருல? அது கணவன்லையும் இருக்கலாம், மனைவியிலையும் இருக்கலாம். ஆனா அந்த சொர்க்கத்து பெண்ணுன்னா அந்த பெண் அவட நடவடிக்கை எப்படி இருக்கும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் மனசு உடைஞ்சி கவலையான நிலைமை, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுட்டு, இது நீடிக்காது, மிகவும் நேரம் தாண்ட மாட்டாது, மிக்க நேரம் தாண்ட மாட்டாது. அந்த பெண் சொர்க்கத்து பெண் என்றால் ஓடி வருவாள், கணவனுடைய கரத்தை பற்றி பிடிப்பாள், சொல்லுவாள், என் அன்பு கணவனே, என் அன்பு கணவனே, இந்த பிணக்கு நமக்குள் வருவதற்கு முன்பு நீங்கள் என்னோடு எந்த நிலையில் எப்படி பாசமாக இரக்கமாக இருந்தீர்களோ அதே நிலைக்கு நீங்கள் திரும்பாத வரைக்கும் நான் உறங்க மாட்டேன், கண்ணில் சுர்மா போட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், என்னை மன்னித்து இதை மறந்து விடுங்கள். புள்ள யார்ற? உண்மைய பார்த்தா பிரச்சனையை தோண்டினா பிரச்சனை கணவன்டையாக இருக்கும். ஆனா கணவன் என்னிடத்துல மன்னிப்பு கேட்கணும், அவர்தானே பிள கருத மாட்டால், பொறுக்க மாட்டால், அடுத்த நிமிடம் கணவனிடத்திலே ஓடோடி வந்து கரத்தை பற்றி பிடித்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய கவலையை தெரிவித்து அந்த பிரச்சனையை அதோடு அழித்து விடுவாள், மறக்க செய்து விடுவாள். திரும்ப பழைய அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் இறுக்கமான உறவையும் அங்கே உருவாக்கி விடுவாள். இது சொர்க்கத்து உலகத்து பெண்களிலே சொர்க்கத்து பெண்களுக்குரிய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை, இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இன்னும் ஒரு பிற பெண்ணை, பிற ஆணை பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய, அவளோடு இன்பம் அனுபவிக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல வெளியில போனாங்க, போனவங்க அதே வேகத்துல திரும்பி வந்தாங்க, மனைவி வேற வேலையில இருந்தாங்க, ஒரு கண் சாட காட்டி அப்படியே அழைச்சாங்க, மனைவியோட ஒன்று கூடினான். ஏனென்று தெரியுமா? வெளியே போன நபி அவங்க இன்னும் ஒரு பெண்ணை பார்த்தாங்க, கண்டுபட்டுச்சு, அதனால் அந்த நபிக்கு அந்த ஆசை ஏற்பட்டுச்சு. உடனே வந்து அந்த ஆசையை தேவையை தன்னை மனைவியினால தீர்த்து கொண்டான். என்ன விளங்குது? யாருக்கும் என்ன இது? உம்மத்துடைய பாடம், உம்மத்துக்குரிய பாடம் இது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும், இந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும், இந்த திருமணத்தினால இந்த உண்மையான பிரயோஜனம் கிடைக்கணுமாக இருந்தா ரெண்டு பேரிடத்திலையும் தீன் வேணும். அதனாலதான் நபி சொன்னாங்க, நீங்க பெண்ணை திருமணம் முடிக்கிறதாக இருந்தா அழகு இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், பணம் இருக்கட்டும் இல்லாம போகட்டும், பெரிய குடும்பமாக இருக்கட்டும் சாதாரண குடும்பமாக இருக்கட்டும், அந்த பெண்ணிடத்துல தீன் இருக்குதான்னு பாருங்க, தீன் இருந்தா திருமணம் முடிங்க. நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்களா, அந்த மாப்பிள்ளை இடத்துல நல்ல குணம் இருக்கான்னு பாருங்க, தீன் இருக்கான்னு பாருங்க, இருந்தா தான் திருமணம் செஞ்சு கொடுங்க, தீன் இருந்தா திருமணத்தை கட்டி விடாதீங்க என்று நபி சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, அப்பதான் இந்த உண்மையான பிரயோஜனம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி வாழக்கூடிய நேரத்தில் அந்த மனைவிக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்ன? ஐயுமா இம்ராத்தின் மாசத் வஜௌஜுஹா அன்ஹா ராலின் தகலத்தில் ஜன்னா. ஒரு பெண் திருமணம் முடிச்ச பெண் மௌத்தாகிறா, ஆனா கணவன் இருக்கிறாரே, அவர் கணவன் இந்த பெண்ணோட ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமான நிலைமையில் இருக்கிறா. இப்படி நிலைமையில் அந்த பெண் மௌத்தாகிறான்டா, அவர் டிரெக்டா சொர்க்கம் போவான்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்கு மனிதன் சஜிதா செய்கிறான், இதற்கு அடித்து உலகத்துல ஒரு சஜிதா செய்யறதாக கட்டளை வருமுண்டா? அது கணவனுக்கு மனைவி சஜிதா செய்யணும் என்றுதான் வருமுண்டா? அவ்வளவு பெரிய கடமை இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு விசாலமான வாழ்க்கை இந்த திருமணத்தில் இருக்குது சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கைய சந்தோஷத்தை சிறப்ப நம்முடைய தீன்ல வச்சிருக்கிறான். சகோதரர்களே, தீன் வருமெண்டா சந்தோஷம் வரும், தீன் இல்லண்டா நஷ்டமாகிடும். சகோதரர்களே, வீட்டுக்குள்ள நிம்மதியாக வாழணுமெண்டா அது ஏசியில இல்ல, பெரிய ஆடம்பர வீட்டுல இல்ல, வீட்டு அலங்கரிக்கிறதுல இல்ல, அது பெரிய டவுன்ல பெரிய சிட்டியில இருக்கிறதுல இல்ல, குடிசையாக இருந்தாலும் அங்க தீன் இருந்தா தான் இந்த சந்தோஷம் இருக்கு. தீன் இல்லண்டா சகோதரர்களே அந்த வீடு நெருப்புக்குள்ள இருக்கிறதாக இருக்கும். ஏசி போடப்பட்டிருக்கும், அழகான வீடாக இருக்கும், பெரிய மாளிகையாக இருக்கும், நெருப்புக்குள்ள இருக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். எனவேதான் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில சொர்க்கத்து தாயில் உலகத்துல கிடைக்கணும் என்றா எங்க ரெண்டு பேரத்திலையும் தீன் வேணும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, திருமணத்துக்கு முன்னால நீங்க எப்படி நடக்கணும், திருமணத்துல நீங்க என்ன முறையில தெரிவு செய்யணும் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பத்தினியான பெண் கிடைக்கணும் என்றா உங்களோட வயது வந்த வயசுல இருந்து நீங்க அடுத்த பெண்களோட பத்தினித்தனமா நடக்கணும். நீங்க கண்ட கண்ட பெண்களோட நினைச்ச மாதிரி வாலிப காலத்துல நடந்துட்டு எனக்கு சாலிகான பத்தினி பெண் கிடைக்கணும்னா நடக்காதே. அடுத்த பொம்பளைகளோட பக்குவமா பத்தினித்தனமா நடந்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வரப்போற உங்களோட மனைவியோடையும் அடுத்த ஆண்கள் பத்தினித்தனமாக நடந்திருப்பாங்க. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் என்ற ஒன்றை உலகம் ஆரம்பிக்க முந்தி ஆரம்பிச்சு கியாமத்து வரைக்கும் வச்சு கியாமத்துல அந்த சொர்க்கத்திலையும் இந்த திருமணத்தை வச்சிருக்கிறான். இது போன்ற ஒரு இன்பமான வாழ்க்கை கிடையாது. ஆனா சொல்றாங்க என்னன்னா, சிலவங்க இந்த திருமணத்தை முடிச்சவங்க சொல்றாங்க, இந்த திருமணத்தை போல பாரமானது வாழ்க்கையே பாலா போச்சு. திருமணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர விரும்புகிறார்கள், வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல நுழைய விரும்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது எப்ப தீன் இல்லண்டா, தீன் இருக்கும்னா இதுக்கு நேர் மாற்றம். வீட்டுக்குள்ள இருப்பாரு சொல்லுவாங்க, என்னப்பா நீ வீட்டு பூச்சி ஆயிட்டாய், வாரல்லையா வெளியிலன்னுவாங்க. திருமணம் சரியா அமையலண்டா வீட்டுக்குள்ள போறதுக்கே விருப்பம் இல்ல, 12-1 மணிக்கு போவாரு காலையில ஆள் வெளியே. சகோதரர்களே, இதெல்லாம் யதார்த்தம், உண்மைகள். இது மார்க்கத்தை சொல்லி தெரிய தேவையில்ல, நாங்க பிராக்டிக்கலாக வாழ்க்கையில கண்டுகொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்துடைய விஷயத்துல யாரெல்லாம் திருமணம் செஞ்சிருக்கிறோமோ எங்கட வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி, யார் திருமணம் செய்ய போறாங்களோ அவங்கட வாழ்க்கைகளையும் அல்லாஹ் சந்தோஷமாக ஆக்கி அருள்வானாக. محمد وعلى آله وصحبه وسلم يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், குரா முஸ்லிம் சமூகாயத்தின் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், ரமலானுடைய ரஹமத்தை பெற்ற கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ், மக்பிரத்தை பெற்ற கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ், நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ், அடையக்கூடிய கூட்டத்தில் சேர்ந்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே, கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கட வாழ்க்கையில சந்தோஷத்து தாயா அல்லாஹ், கணவன் மனைவிமார்களுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் நல்ல புரிந்துணர்வு உண்டாக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ், அவங்களுக்கு உண்மையான தீனை கொடுத்துறியா அல்லாஹ், உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய பெண்களாக ஆக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ், கணவன்மார்களாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ், எங்கட பெண்களுடைய தேவைகளை புரிஞ்சு நடக்கக்கூடியவங்களாக ஆக்கிறியா அல்லாஹ், எங்க ரெண்டு பேரையும் விட்டு கொடுப்போட வாழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், புரிந்துணர்வோட வாழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், முழுமையான தீன் எங்களிடத்தில் ஏற்படுத்தியா அல்லாஹ், எங்கட வாழ்க்கையில குளிர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ், அல்லாஹ், எங்கட துஆக்களை முயற்சிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுமீ வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.